செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. இந்த காலை பொழுதனில் குளிர்கால வேளையில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குறள், நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். இதற்கு விளக்கம் என்னன்னா, நண்பர்கள் போல நன்மையானவற்றை சொன்ன போதிலும் நண்பர்கள் அல்லாத பகைவர்கள் சொல்லும் சொற்களின் உண்மைத்தன்மையானது மிக விரைவில் ஒருவரால் உணரப்பட்டுவிடும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், தொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான். வில்லினது வளையும் தன்மையானது தீமை பயப்பதையே குறிக்கின்றபடியால் அதனை நல்லது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை போலவே பகைவர்களிடத்தில் காணப்படும் தொல் வணக்கம் என்பதை நன்மை பயப்பது என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது என்கின்றார் திருவள்ளுவர்.
இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். அன்னையர் தின சிறப்பாக இந்த பாடலை இன்னைக்கு எடுத்திருக்கேன். படம் வியாபாரி, பாடல் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். இந்த பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன் மற்றும் வைஷாலி உன்னிகிருஷ்ணன். இந்த பாடலுக்கு, இந்த படத்திற்கு இசையமைத்தவர் தேனிசை செந்தில் தேவா அவர்கள். இந்த பாடலை எழுதியவர் பரிணாமன் என்ற எழுத்தாளர். தாய்மை பத்தின பாடல்கள், இதுவரைக்கும் திரை இசையில் வந்த பாடல்கள்னு ஒரு கணக்கு எடுத்தோம்னா கண்டிப்பா முதல் 5 இடங்கள்ல இந்த பாடல் கண்டிப்பா வந்து நிற்கும். அவ்வளவு அற்புதமான வரிகள், ஒரு ஒரு வரியுமே அப்படி மனசுல போய் ஆணி அடிச்ச மாதிரி அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு அற்புதமான தாய்மையை போற்றும் பாடல் இது. ஒரு பொருளோ உறவோ நம்ம பக்கத்துல இருக்கும் போது அதனுடைய அருமை நமக்கு தெரியறதில்ல. நம்மை விட்டு விலகும் போதுதான் அதனுடைய அருமையை நம்ம முழுசா உணர்றோம். அந்த மாதிரிதான் தாய் நம்ம கூட இல்லாத போதுதான் அவங்களுடைய அருமை நமக்கு மிக மிக உயர்வாக தெரியுது. அது வரைக்கும் நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட்ன்ற மாதிரி தான் அம்மாவை நடத்துறோம் இல்லையா. இந்த பாடலின் ஒரு ஒரு வரியுமே அம்மாவுடைய பெருமையை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான பாடல் இது. அன்னையர் தினத்துக்காக மிக பொருத்தமாகவும் இருக்கும் இந்த பாடல். இந்த பாடல்ல நடிச்ச சீதா வந்து அவ்வளோ அழகா இருப்பாங்க. அம்மான்ற கேரக்டருக்கு அப்படி ஒரு பொருத்தமா, அமைதியா, சாந்தமா. படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் குளோனிங் பத்தின ஒரு படம். அதுல மிக அற்புதமாக இந்த பாடலை உள்ள நுழைச்சிருப்பாரு தேனிசை தென்றல் தேவா அவர்கள். அன்னையர் தின வாழ்த்துக்களோடு இந்த அற்புதமான பாடலை கேட்கலாமா? காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா?
ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளமோவா, பார்த்தே பசி மறுப்பா. இளவட்டம் ஆன பின்னும் என்ன தேச்சு குளிக்க வைப்பா, உச்சி முதல் பதம் வர உச்சு கொட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா, பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளையச்சு சோறு திண்பா. உன்னை பேர துடி துடிச்ச அன்னைக்கது பூகம் வந்தான். சூரியனை சுத்தி கிட்டு தன்னை சுத்தும் பூமி அம்மா, பெத்தடுத்த பிள்ளைய சுத்தி பித்து கொள்ளும் தாய்மையம்மா. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா, வேதை போல
மகளிருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். இறைவன் தனது பிம்பமாக தாயை படைத்தான். மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை எடுத்துக்காட்டாக இருக்கிறார், தாயோ எல்லாமாக இருக்கிறார். அம்மா என்ற சொல்லில் புதைந்துள்ள அர்த்தங்களும் துணைகளும் ஆயிரம் ஆயிரம். அம்மா என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது அன்பின் தொடர் ஊற்று. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்ற வரிகள் தாய்மையின் புனிதத்துவம், தாய்மையின் பெருமை, தாய்மையின் தியாகம் போன்றவற்றை எடுத்து கூறத்தக்க வரிகளாகும். மாதா, பிதா, குரு, தெய்வம் என நம்ம கலாச்சாரம் அன்னையருக்குத்தான் முதலிடம் தந்திருக்கிறது. அந்த வகையில் அன்னையே நம் முதல் கடவுளாகிறார். இந்த கடவுளை பற்றித்தான் அன்னையும் பிதாவும் உன்னல் தெய்வம் என ஔவையார் தனது நீதி நூல்களில் ஒன்றான கொன்றை வேந்தனில் குறிப்பிட்டுள்ளார். அன்னைதான் இவ்வுலகில் நமக்கு கிடைத்த விலை மதிப்புள்ள உறவாகும். பெண்கள் ஒரு தாயாக, சகோதரியாக, தாரமாக, தோழியாக, இல்லத்தில் உள்ளவர்களை பக்குவப்படுத்தும் பாட்டியாக, வழி நடத்தி செல்லும் ஆசானாக எத்தனையோ பாத்திரங்களில் மிளர்ந்தாலும் அன்னைக்கு ஈடாக எதுவுமே இல்லை. கூப்பிட்ட குரலுக்கு தன்னால் ஓடி வர முடியாது என்ற காரணத்தால் தான் இறைவன் தனது பிம்பமாக தாயை படைத்தான் என்று சொல்வார்கள். மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்றால் தாய் எல்லாமுமாக இருக்கிறார். அன்பு, கருணை, பாசம், தியாகம் என அத்தனையும் நமக்கு முழு மனதோடு தரும் அன்னையின் உழைப்பையும் அன்பையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக அன்னைய தினம் கொண்டாடப்படுகிறது. வரலாறு என்று மிகவும் பின்னோக்கி போனோமானால் பதினாறாம் நூற்றாண்டில் கிரேக்க நாட்டில்தான் அன்னையர் ஞாயிறு என முதன் முதலில் கொண்டாடப்பட்டதாக வரலாறு தெரிவிக்கின்றது. பண்டைய கிரேக்கத்தில் ரியா என்ற கடவுளை தாயாக வழிபட்டனர். ரோமிலும் சிபல்லா என்ற பெண் கடவுளை அன்னையாக தொழுதனர். நவீன அன்னையர் தினம் என்பது அன்னா ஜார்விஸ் என்பவரால் அமெரிக்காவின் மேற்கு வர்ஜீனியாவின் கிராப்டன் நகரில் 1908 தொடங்கப்பட்டு இன்று இந்தியா, ஜெர்மனி உள்ளிட்ட 70 மேற்பட்ட நாடுகளில் மே மாதம் 2 ஞாயிறில் சிறப்பிக்கப்படுகின்றது. அன்னையருக்கென்று தனியாக தினமொன்றும் வேண்டாம், அன்றாடம் அன்பு செய்யும் மனம்தான் வேண்டும் என கவிஞர் ஒருவர் கூறியது மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கிறது. அன்னையர் தினம் என்ற பெயரால் ஆண்டில் ஒரு நாளை சிறப்பித்து கொண்டாடுவதினாலோ அல்லது வாழ்த்து அட்டுகளை பரிமாறிக்கொள்வதினாலோ நம் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை உருவாக்கிய அந்த தாய் என்ற உறவுக்கு நாம் பிரதிபலன் செய்திட இயலாது. தாய் உறவு முறை என்பது வெறும் சடங்கோ சம்பிரதாயமோ அன்று, உணர்வு பூர்வமாக நாம் அணுக வேண்டிய உன்னதமான உறவு முறை. தாயை மதிப்போம், தரணியில் உயர் மதிப்பீடுகளை மலரச் செய்வோம். அனைத்து மகளிருக்கும் மற்றும் ஒரு முறை அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
மீதற்கு அந்த பேரும் புகழும் ஒளி வீசும்.
கேட்டுக்கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
ரயில்வே கிராசிங் அந்த மேம்பாலத்தின் சரிவிலிருந்து சற்றே மூச்சு வாங்க இறங்கிக் கொண்டிருந்தேன். எதிரில் ஒரு பாட்டியும் சிறுவனும் மேலே ஏறிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி மிகவும் தளர்ச்சியாக மிதந்து வந்து கொண்டிருந்தாங்க. அவங்க கடந்து செல்லும் பொழுது அவங்க பேசிட்டு இருந்தது என் காதில் விழுந்தது. நான் தொலைஞ்சு போயிடுவேனேன்னு என் கையை பிடிச்சிருக்கியா பாட்டி அப்படின்னு கேட்டான் அந்த சிறுவன். இல்லடா, நான் தொலைஞ்சு போயிடுவேன்னு தாங்க அவங்க கையை பிடிச்சிருக்கேன், எனக்கு வயசாது இல்லையா அப்படின்னாங்க. இவ்வளோதான் என் காதில் விழுந்தது. அப்படியே நான் கடந்து போயிட்டேன். பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி சொன்ன வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த அவர் என்ன பொருளை சொல்லியிருப்பாரோ என்னவோ, ஒருவேளை அது நகைச்சுவையாக கூட இருக்கலாம், ஆனால் அல்லது உண்மையாக கூட இருக்கலாம். சிறுவனுக்கு தயவு அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம். எப்படினாலும் வயசில் மூத்தவங்க சொல்லும் சில சின்ன சொற்களில் கூட நிச்சயம் ஒரு அர்த்தம் இருக்கும். என்னென்னா அது அனுபவத்தோட மொழி. பல நல்லது கட்டங்களை கடந்து உணர்ந்து அந்த முதிர்ச்சியிலிருந்து உயரும் ஒரு மொழி. நிச்சயம் அதில் ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். பொது வெளியில் இளம் பிள்ளைகளை கையை பிடிச்சு அழைச்சி செல்வது ஒரு சவாலான விஷயம். அனுபவம் உள்ளவர்களுக்கு அது தெரியும். எந்நேரமும் அவரோட கையை விட்டுட்டு விலகி சென்று ஓடிடலாம். அதிலும் ஒரு ஆபத்தான சூழல் தான் அவர்களுக்கு ஒரு அது ஒரு பதட்டத்தை கூட அவங்களுக்கு கிளப்பி விட்டுரும். யாரும் தம்மை கட்டுப்படுத்தாத சுதந்திர உணர்வே இளமையனோட அடையாளம். இதன் பின்விளைவுகளை யோசிக்கும் நிலையில அவர்கள் இல்லை. அவர்களுக்கும் ஊற்றெடுக்கும் உற்சாகத்தை செயல்திறனை எரிக்க ஏதாவது செய்தாக வேண்டும் என்பது அந்த சிறுவனுடைய நிலை. என் கையை பிடிச்சுக்கிட்டே வா, எங்கேயாவது விழுந்துட போற அப்படின்னு பாட்டி ஒரு கடுப்புடனும் எரிச்சலுடனா சொல்லியிருந்தா அந்த பையன் வீம்புக்குன்னே அதை மீறி போயிருக்க கூடும். அது வந்து இளமையனுடைய இயல்பு. இருவருக்கும் பகைமையும் எரிச்சலும் தான் மிஞ்சும். மாறாக பாட்டி ஒரு எளிய உத்தியின் மூலம் அதை கடந்து வருகிறாள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் தொலைஞ்சிடுவேன், அதனால்தான் என் கையை பிடிச்சு பத்திரமா கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னதன் மூலம் இப்போ அந்த சிறுவன் தன்னை ஒரு முக்கியமானவனாக பொறுப்பானவனாக உணர்றான். பாட்டியை பத்திரமா வீட்டுக்கு அழைத்து போனோம். பெரியவர்களோட உலகத்தில் நுழைவது தான் அந்த அங்கீகாரம். அந்த சிறுவர்களுக்கு அது பிடிக்கும். எனவே இப்பொழுது பாட்டி என்னுடைய கையாவும் விட மாட்டான். வீட்டிற்கு சென்றதும் நான் தான் பாட்டியை பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு வெள்ளந்தித்தனமா கூட சொல்லக்கூடும். இப்போது இருவருக்குள்ளே ஒரு பகைமையும் மாறாக அன்பும் இணக்கமும் கூடும். ஒரே கல்ல ரெண்டு வாங்க. அனுபவத்தின் மொழிக்கு எப்போதுமே பயன் உண்டு. பொறுமையுடன் காது கொடுத்து கேட்கணும்.
வென்றது பட்டு சேலை கட்டும் சோலை வாழுது கண் பட்டு பன்னீர் தம்பு முன்னால் நின்று வென்றது எத்தனை சொல்லி எத்தனை அழகை நான் பாடுவேன் இன்ப தமிழில் உள்ளதையெல்லாம் பள்ளி தருகின்றேன் செந்தலுக்கு இன்னும் வயது பதினாறு என்று
வரலாறு கற்காவிட்டால் என்னவாகும் தெரியுமா? உலக அறிவு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு எதிர்காலம் கிடையாது என்பதை அறிவாயா? இப்படியெல்லாம் ரொம்ப பெருமையோடு வரலாறை கொண்டாடுபவர்கள் கேட்பதற்கு என்னிடம் சில கேள்விகள் இருக்கிறது. எனக்காக சில நிமிடங்கள் ஒதுக்கி உங்கள் வரலாறு என்னை எப்படி பதிவு செய்து இருக்கிறது என்று கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? நீங்கள் கொண்டாடும் வரலாற்று மேதைகள் என் வாழ்வை எப்படியெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்று என்னை பற்றி என்னவெல்லாம் கண்ணறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா என்று கிளியோபாட்ரா நமக்கு கூறுவது போல ஒரு கட்டுரை ஒன்றை படித்தேன். நான் பார்த்த எல்லா புத்தகங்களிலும் என்னை இப்படித்தான் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள். கிளியோபாட்ரா ஒரு மாபெரும் அழகி. அவள் அழகில் மயங்காதவர்களே இருக்க முடியாது. வரலாறு என்றால் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பிக்கொண்டே போவதிலும் சரி, அதை எப்படி தோண்டி துருவி இருக்கிறார்கள் என்று தேடி பார்த்தேன். கிளியோபாட்ரா உயரமா குள்ளமா, இது ஒரு கேள்வி. கிளியோபாட்ராவின் தோல் நிறம் என்ன, இது இன்னொரு கேள்வி. மூக்கு சாதாரணமாக இருக்குமா அல்லது கூர்மையாக இருக்குமா, இப்படி ஒரு ஆய்வு நடந்திருக்கிறது. இன்னொரு ஆய்வாளர் என்னை வைத்து உலக வரலாற்றையே எழுதி முடித்து விட்டார், அதுவும் ஒற்றை வரியில். ஒருவேளை கிளியோபாட்ராவின் மூக்கு சிறியதாக இருந்திருந்தால் உலக வரலாறே மாறி போயிருக்கும். எப்படி ஐயா மாறி இருக்கும்? என் மூக்கு அதுவாக குதிரையில் ஏறி அமர்ந்து வாள் ஏந்தி போரிட்டு ஒவ்வொரு நாடாக ஆக்கிரமித்திருக்குமா? என்னை வைத்து கணித ஆய்வுகள் கூட நடத்தி இருக்கிறார்கள் தெரியுமா? நான் தினமும் கழுதை பாலில் தான் குளிப்பேனாம். ஒரு நாளைக்கு ஓர் அண்டா கழுதை பால் என்றால் கிளியோபாட்ராவுக்கு ஒரு மாதத்திற்கு இவ்வளவு கழுதைகள் தேவைப்பட்டிருக்கும். யாரோ மிக துல்லியமாக விடை கண்டறிந்து வைத்திருக்கிறார்கள். நான் பார்க்கவில்லை, பார்க்கவும் விரும்பவில்லை. இதுதான் வரலாறு என்றால் இந்த வரலாற்றின் மீது எனக்கு சலிப்பு தான் ஏற்படுகிறது. இதுதான் உலக அறிவு என்றால் இது ஒன்றுமேல் ஒன்றுமே தேவையில்லை என்கிறேன். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தில் ஒரு பெண் எப்படி பிறந்து வளர்ந்து வாழ்ந்திருப்பார், அவருக்கு என்ன கல்வி கிடைத்தது, அது எத்தகைய கல்வி, அவர் என்னென்ன துறைகளில் ஆர்வம் செலுத்தினார், அவருக்கு கணிதம் பிடிக்குமா, கவிதை பிடிக்குமா, அவருக்கு தத்துவம் பிடிக்குமா, எகிப்து மொழி கிரேக்க மொழி கடந்து பல மொழிகளை கற்றுக்கொண்டதாக சொல்கிறார்களே உண்மையா, எப்படி கற்றுக்கொண்டார், எதற்காக இவ்வளவு மொழிகளை அவர் கற்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. எத்தனை கனவுகளை அவள் உரத்து கொண்டிருப்பார். எகிப்திய பேரரசர் ஆக வேண்டும் என்பது அந்த கனவுகளில் ஒன்றா? அதை எப்படி அவர் வளர்த்தெடுத்தார்? எவ்வளவு பெரிய கனவை சுமந்து கொண்டு ஒரு பெண்ணால் எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டுமே நிறைந்திருக்கும் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்தது அவர் என்ன நினைத்திருப்பார்? எப்படி நீ இங்கே வரலாம், இது எங்கள் இடம் என்று ஆர்ப்பரித்த ஆண் கூட்டத்தை அவர் எப்படி வென்றார்? போட்டியை, பொறாமையை, பகைமையை எப்படி முறியடித்தார்? அவரை அழிப்பதற்குத்தான் திட்டமிட்ட எண்ணமற்ற சதிகளை எப்படி அடித்து நொறுக்கினார்? வலி, அவமானம், துரோகம், காயம் அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டிருப்பார்? எவ்வளவு அழுதிருப்பார், எவ்வளவு துடித்திருப்பார், எவ்வளவு போராடி இருப்பார்? எங்கிருந்து திரண்டு வந்தது அவருக்கு இந்த வலிமை? எங்கிருந்து பெற்றுக்கொண்டார் இவ்வளவு நிதானத்தை? எகிப்திய பேரரசியாக சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்த பொழுது என்ன உணர்ந்திருப்பார்? எப்படி இருந்திருது அவருடைய ஆட்சி? மக்கள் அவரை எப்படி கண்டார்கள்? அவர் மக்களை எப்படி கண்டார்? வாழ் சுழற்ற தெரியுமா அவருக்கு? புத்தகம் படிப்பாரா, படிப்பாரா அல்லது எழுதவும் செய்வாரா? அவர் எப்படி சிந்தித்தார்? தன் காலத்தில் நிலவிய பிரச்சனைகளை அவர் எவ்வாறு புரிந்து கொண்டார்? ஒவ்வொருவரையும் எப்படி அணுகினார்? தனக்கு கிடைத்த அதிகாரத்தை அவர் எவ்வாறு பயன்படுத்தினார்? அவர் மீது நியாயமாக இருக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னென்ன? அவர் ஒரு பெண் என்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு அவருடைய குணங்களையும் பேதமைகளையும் விவாதிக்க முடியுமா? அவர் அழகை ஒரு நிமிடம் மறந்துவிட்டு அவருடைய மெய்யான ஆற்றலை ஆராய முடியுமா? கழுதைக்கு கணக்கு போட்டத்தில் செலவு கூட கால் பங்கு நேரம் ஒதுக்கியிருந்தால் கூட இந்த கேள்விகளுக்கே எழுப்பியிருக்க முடியும். செய்யவில்லை. எனக்கு தெரிந்து ஒரு காரணம்தான் இருக்க வேண்டும். நான் பெண்ணாக இருந்து விட்டேன். அதுவும் அழகிய பெண்ணாக, ஒரு ஜூலியஸ் சீசர் போல், ஒரு மார்க் ஆண்டனி போல். என்னை நிறை குறைகளோடு ஆராய எவரும் தயாராக இல்லை. ஏனென்றால் வரலாறு என்பது ஆண்களால் ஆண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை. ஒரு பெண்ணை எப்படி அணுக வேண்டும் என்று யாரும் அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. அது கற்றுக்கொள்ளவும் இல்லை. நான் எகிப்தை கைப்பற்றி வென்றதைப் போல நாளை வரலாற்று துறைகளை பெண்கள் கைப்பற்றி வெல்வார்கள். என் மூக்கு அமைந்திருக்கும் அதே முகத்தில் ஒரு மூளையும் இருக்கிறது, அது ஆற்றலோடு செயற்பட்டு இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டறிவார்கள். என்னை மட்டுமல்ல, ஒற்றை வரியில் வரலாறு ஒதுக்கி தள்ளிய அனைத்து பெண்களையும் அவர்கள் மீட்டெடுப்பார்கள். அதன் பின் எழுதப்படும் வரலாறு உண்மையான முழுமையான வரலாறாக இருக்கும். அதுதான் தோன்றும் அறிவை உங்களுக்கு முழுமையாக அறிவாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் வேறொரு புதிய கிளியோபாட்ராவை காண்பீர்கள்.
பெண்கள் வந்து என்னை தொடும், ஆகா சத்தம் இன்றி முத்தம் விடும். பகலே போய்விடு, இரவே பாய் கொடு, நிலவே
நல்லது நேரிலே நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் அன்னையர் தினம் பற்றி அழகாக எடுத்து இயம்பிய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்களை உங்கள் பதிவுகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு, முயற்சிக்கு எல்லைகள் இல்லை. முயற்சித்துக் கொண்டே இரு என்கின்றார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். வாய்ப்பு, உங்கள் வாசல் வந்து கதவை தட்டும் என்று காத்திருக்காதீர்கள், வாய்ப்பு எனும் வாசல் தேடி நீங்கள் சென்றால் கதவை தட்ட வேண்டியதில்லை, அது திறந்தே இருக்கும். அனைவரின் வாழ்க்கையிலும் இன்று என்ற இரண்டாவது வாய்ப்பை இயற்கை தந்துள்ளது. நேற்று தவறியதை இன்று சரி செய்து கொள்ளுங்கள். இன்றைய சவால்களே நாளைய வாய்ப்புகளாகும். எதையும் நீங்கள் எதிர்கொண்டால் வெற்றி உங்கள் வசமாகும் எனும் ஸ்ரீசாமி அவர்களுடைய வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
தென்றலில் ஆடும் கூந்தலில் கண்டேன் மழை கொண்ட மேகம். தென்றலில் ஆடும் கூந்தலில் கண்டேன் மழை கொண்ட மேகம். என் தேவதை அமுதம் சிந்திடும் நேரம் இனி என்ன நாணம். என் தேவதை அமுதம் சிந்திடும் நேரம் இனி என்ன நாணம். இனி என்ன நாணம்.
ஆடும் கூந்தலில் கண்டே